அறமாய பழவினை பற்றறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான் வைத்ததென்று என்னுள் புகுந்தான் குரமாத்தவம் செய்தனன் கொல்ஹரியேன் அரங்கத்தம்மான் திரு ஆரமார்பதன்று அடியேனை ஆட்கொண்டதே
நீக்கு அஞ்சாவது பாசுரம் இது. முதல் பாசுரம் அமலநாதிபிரான் ஆரம்பிச்சு அடியார்க்கென்னை ஆட்படுத்தியவன் சொல்லி பெருமாளுடைய திருவடிகளை திரு கமலபாதம் வந்து என் கண்ணுள்ள இருக்க அப்படின்னார். இரண்டாவது பாசுரம் உவந்த உள்ளத்தனாயின்னு சொல்லி வாமனாவதார திருவிக்ரமாவதாரத்தை சொல்லி இந்த ராமாவதாரம் கரதூஷணர்களை எல்லாம் அழித்தவன் சொல்லி அந்த பெருமாள் ரங்கநாதன் அவன் இடையில சாத்தியிருக்கக்கூடியதான அந்த பீதாம்பரத்தை அது மேல என் மனசு போச்சுன்னு சொன்னார். மூணாவது பாசுரம் மந்திவாய் வடவேங்கட மாமலைனு திருவேங்கடமுடியான் சீனிவாசனை மேலும் இல்லாமல் கிழையும் இல்லாமல் மலை மேல இருக்கிறது விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெறுப்பு என்று சொல்லும்படியாக எல்லாரும் வந்து வணங்க வேண்டும் என்பதற்காக திருமலை மேல் நின்றான் சொன்னார். சொல்லி அவனுடைய உந்தி என்று பல தத்துவத்தை காண்பிக்கக்கூடியதான திரு நாபி நாபிகமரத்தில்தான் பிரம்மாவை படைச்சான் அதை சொன்னார். அடுத்ததாக இந்த முதல் மூணு பாசுரத்திலையும் பார்க்கும்போது முதல் எழுத்து அகார உகார மகாரம்னு இந்த பிரணவத்தை காண்பிக்கக்கூடியதுன்னு சொல்லுவார். அடுத்தது நாலாவது பாசுரத்துல சதுரமா மதில்ஷூன்னு சொல்லி இந்த ராமநாதத்தை செய்ததான அந்த ராமபிதான் அப்படின்னு அவனை பற்றி சொல்லி அவன் வயிற்று உதரபந்தம் என் உள்ளத்துள் நின்று உலாகின்றதேனே இடுப்புல கட்டிருக்கக்கூடியதான அரை நான் கயிற்றை பற்றி மகிழ்ந்து பாடினார். கடைசியாக சொன்ன ரெண்டு பாசுரங்கள் மந்திவாயம் சதுரமாமதில் நாராயண பதத்திற்கு வியாக்கியானம் என்று நம்முடைய பூர்வாச்சாரியர்கள்லாம் சொல்றார். அடுத்தது இன்னைக்கு பாரமாய பழவினை பெற்றெடுத்தனே பெருமாளுக்கு செய்யக்கூடியதான கைங்கரியத்தை பற்றி காண்பிக்கக்கூடியது இன்னைய பாசுரம்.
பாரமாய பழவினை பற்றறுத்து அப்படிங்கிறார். பாரமாயன தமிழ்ல வந்து சப்தம் கிடையாது, பாரமாய பாரமாயன் அர்த்தம். பாரமாயன மிக பாரமாக இருக்கக்கூடியது, ரொம்ப பலுவானது, இட்ஸ் டூ ஹெவி அண்ட் வெரி இன்டென்ஸ். ரொம்ப காலமாக குவிந்த கர்மாக்கள் பழவினைன்னு சொல்லும் போது ஜென்ம ஜென்மாந்தரங்களாக தொடர்ந்து வந்திருக்கக்கூடியதான புண்ணிய பாவங்கள் இருக்க இந்த கர்மாக்களை எல்லாம் பற்றறுத்து அதனுடைய கனெக்ஷன் இருக்க அதனுடைய வாசனை இருக்க அதையெல்லாம் அறுத்து தள்ளியவன் அதை சம்பந்தத்தை அடியோடு ஒழித்து அப்படின்னு அர்த்தம். தமிழ்ல சப்தம் இல்லைன்னு சொன்னா பாரமாய அப்படின்னு சாதாரணமா சொல்லச்ச ஒரு டான்ஸ் ஆடினா அவள் பாவத்தோட ஆடினாளா இல்ல பாவத்தோட ஆடினாளா அப்படின்னு தெரியாது, ரெண்டும் ஒரே மாதிரியா தான் இருக்கும். அதனால இடத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கு என்ன சப்தங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் தமிழ்ல. அதனால இந்த இடத்துல பாரமாய ரொம்ப வலுவாக இருக்கக்கூடியது, எத்தனையோ விதமான கர்மாக்கள் எல்லாம் செஞ்சிருக்கான், அவன் செஞ்ச புண்ணிய பாவங்கள் எல்லாம் அவன் விட்டு போகாமல் பல பிறவிகள்ல தொடர்ந்து வந்துருக்கு. அப்படிப்பட்டவையெல்லாம் எத்தனையோ ஜென்மங்களாக வரக்கூடியதெல்லாம் அழித்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான், எனக்கு இருக்கக்கூடியதெல்லாம் எடுத்து தன் வாரமாக்கி வைத்தான். வாரம்னா அதிகமான பிரீதி, அதிகமான அன்பு. பகவான் என்ன பண்ணா இந்த பாவங்களெல்லாம் விலக்கி அவன் மேல ஆசையை தூண்டினான், அவன் மேல பக்தியை தூண்டினான், அவன் மேல் காதலை ஆரம்பித்தான். இதுக்கு இதைத்தான் சொல்றார் அவர், முதல்ல பாவத்தை களைந்தான், அடுத்தது பகவான் மேல் ஆசையை தூண்டினான் அப்படின்னார். அடுத்தது வைத்ததென்று என்னுள் புகுந்தான். சரி இதுதான் பண்ணா அப்படின்னு இல்ல, பாவத்தை ஒழித்து கட்டினான், மேலும் அவனுடைய நினைவை நமக்கு தரான் அப்படின்னு இல்லாம அவன் மேல அழியா காதல் கொண்டு அடிமை செய்ய மனச நம்மள தூண்டுறான். அது போதாதுன்னு என்னுடைய மனசு உள்ளே வந்து உட்கார்ந்திருக்கான், என் மனசுள்ள நுழைந்து பகவானுக்கு இருக்கக்கூடியதான திருக்கல்யாண குணங்களை எல்லாம் காட்டுறான், அதை காட்டி என்னை அடிமையாக ஆட்கொண்டான் அப்படிங்கிற வைத்ததன்றி என்னுள் புகுந்தான் அப்படின்னார். அடுத்தது குரமாத்தவம் செய்தனன் கொல் அறியேன், கோர மா தவம், குஹரமான தவம் அப்படின்னு சொல்லும் போது தபஸ் பண்ற உடம்புல இருக்கக்கூடியதான இந்திரியங்கள் எல்லாம் வருத்தி ரொம்ப கடுமையாக செய்யக்கூடிய தபஸ் அப்படிப்பட்டதான மா தவம் பெரிய தவம் அப்படிப்பட்டதை செய்தனன் கொல் அறியேன். அது மாதிரி ஏதான முந்தைய ஜென்மத்தில் நான் பண்ணிருப்பனோ என்னவோ எனக்கு தெரியலையே அப்படிங்கிறார் ஆழ்வார். அரங்கத்தம்மான் திருவரங்கம் சொல்லக்கூடியதான ஸ்ரீரங்கத்தில் சயனித்திருக்கக்கூடியதான அந்த எம்பெருமான் திரு ஆரமார்பு அது அன்றோ திரு அப்படின்னா லக்ஷ்மியை சொல்லக்கூடியது. ஆரமார்பு லக்ஷ்மியும் அந்த பகவானுக்கு ஹாரம் என்று சொல்லக்கூடியதான் அழகா பலவிதமான நெக்லஸ் மாட்டின்றகாரான் பெருமாள் அப்படிப்பட்டவையெல்லாம் அணிந்து கொண்டிருக்கின்றதான அந்த திரு மார்பு இருக்க அது அல்லவா அப்படிங்கிறார் இந்த இடத்துல. திரு ஆர மார்பு அப்படின்னா ஹாரத்தோடு லக்ஷ்மியே வச்சிருக்கிறான் அந்த மார்புன்னு சொல்லலாம். இல்ல லக்ஷ்மியே ஹாரம் மாறி லக்ஷ்மியே நெக்லஸ் மாறி மார்பில் அணிஞ்சிருக்காரன் பெருமாள். அந்த ஸ்ரீ அங்க இருக்கும் போது செல்வத்துக்கெல்லாம் அதிகாரியாக இருக்கக்கூடியவள், ஐஸ்வர்யத்துக்கெல்லாம் உபகாரியாக இருக்கக்கூடியவள், அவள் அங்க உட்கார்ந்துருக்கச்சே மீதி விதமான கோல்டன் நெக்லஸா மீதி விதமான வைர நெக்லஸா அவசியமா? அதனால திரு ஆர மார்பு என்று சொல்லும் போது திருவியே ஹாரமாக அணிந்தவனும் சொல்லுவா சில பேர். அடியேனை ஆட்கொண்டதே, அடியேனா உன்னு பகவான் என்ன வந்து அவனுக்கு தாசனாக செஞ்சிருக்கான். அவனுக்கு எக்காலத்தும் எல்லா சமயத்திலையும் எந்த விதத்திலையும் அடிமை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த மனப்பாங்கை கொடுத்திருக்கான, அந்த மனசில் இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தை கொடுத்திருக்கான அந்த கைங்கரியம் செய்வதற்கு அப்படிப்பட்டது கண்டு இவர் ஆழ்வார் இந்த பாசுரத்தில் வைக்கிறார். ஆக இந்த பாசுரத்தில் என்ன சொல்றான்னா மேலோட இருக்கிற கருத்துக்களை பார்க்கும்போது பகவான் வினைப்பயன்களை அகற்றினான். நமக்கு இருக்கக்கூடியதான புண்ணிய பாவங்கள் எத்தனையோ இருக்கு. நம்ம சம்பிரதாயத்தில் சொல்லும் போது புண்ணியம் பாவம் ரெண்டும் கைவிலங்கு மாதிரி, கைவிலங்கு மாதிரி ஹேண்ட் கஃப் மாதிரி. புண்ணியம்னு சொல்லக்கூடியது கோல்டன் ஹேண்ட் கஃப், பாவம் சொல்ல மாதிரி இருக்கக்கூடியது அயர்ன் ஹேண்ட் கஃப். சரி, கையில விலங்கு போடும் போது பொண்ணுனால போட்டா என்ன இரும்புனால போட்டா என்ன விலங்கு விலங்கு தானேன்றா? அத மாதிரி இந்த இடத்துல புண்ணியம் பாவம் ரெண்டு வந்தால் அனுபவிச்சு தெரிய வேண்டியிருக்கு அப்படிங்கறதுக்காக இதை பத்தி சொல்ற. அதனால இந்த பிராட்டி நித்தியமாக வாசம் செய்யக்கூடியதான அந்த திரு மார்பு இருக்க அது என்னை கவர்ந்தது. எப்படி கவர்ந்தது? நான் ஒரு பிரயத்தனமும் செய்யாமல் இருக்கும் போதே, குறமான தவங்கள் தபஸ்கள்லாம் பண்ணாமல் இருக்கும் போதே, எப்படின்னா பகவான் என் மனசு உள்ள வந்து உட்கார்ந்ததுனாலே. அவன் எப்படி வந்து உள்ள உட்கார்ந்தானா, அவன் தன்னுடைய நினைவை எனக்கு தந்தான். நினைவை எப்படி தந்தானா, முதல்ல எனக்கு இருக்கக்கூடியதான பல ஜென்மாந்திரங்கள் இருக்கக்கூடிய எல்லா பாவங்களை அழித்தான் அப்படின்ற இந்த பாசுரத்துல மேற்கருத்து. உள்கருத்து சுவாபதேசம்னு இருக்கிறத ஒன்னொன்னா பார்க்க போறோம். இப்ப பரமாய பழவினை பற்றறுத்து அப்படிங்கிற நம்முடைய சம்பிரதாயத்துல ஆத்மா நித்தியமானது அப்படின்னு. எப்படி பகவானுடைய ஆத்மா நித்தியமானது, அதபோல இந்த ஜீவாத்மாவும் நித்தியமானது. பகவானுடைய ஆத்மா எப்படி தோன்றிட்டுன்னு யாருக்கும் தெரியாதோ, அதுபோல இந்த ஜீவர்களுடைய ஆத்மாவும் யாருக்கும் தோன்றியது யாருக்கும் தெரியாது. உலகத்துல மொத்தம் மூணே மூணு தான், சித் அச்சித் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்றோம். ஈஸ்வரன்னா அந்த பரதத்துவத்தை சொல்லக்கூடியது, சித்துனா சேதனர்களாகிய நம்மை பற்றி சொல்லக்கூடியது ஜீவாத்மாக்களை, அச்சித்துனா மீதி இருக்கக்கூடியதான உயிரற்ற பொருள்கள் அறிவற்ற பொருள்கள் பத்தி சொல்லக்கூடியது. இந்த ஆத்மா இருக்க அதுக்கு பிறப்பிறப்பே கிடையாது அப்படின்னு சொல்றோம். இந்த ஆத்மா இந்த உடலோடு சேர்ந்து இருக்கும் போது, இந்த பூலோகத்துல வந்து பிறக்கும் போது காலம் பிரகிருதின்னு ரெண்டு விதமான தத்துவங்கள் இருக்கு. அந்த பிரகிருதி சம்பந்தத்தினால்தான் இந்த ஆத்மா எப்போதும் அந்த உடலோடு இணைந்திருக்க, அந்த பிரகிருதி சம்பந்தத்தால் தான் இந்த மாதிரி பாவ காரியங்கள் எல்லாம் நமக்கு வருது. இருள் தருமா ஞாலத்தில் இனி பிறவியான் வேண்டேன் அப்படின்னா நம்மாழ்வார். இந்த இருள்னு அஜ்ஞானத்தை கொடுக்கக்கூடியதான இந்த பூலோகம் எதுனா இந்த பிரகிருதி சம்பந்தத்தினால அஜ்ஞானம் வருது. அந்த சம்பந்தம் இருக்கிறதுனால தான் நாம் பாவங்கள் எல்லாம் செய்யறோம். நித்தியஸ்வரிகள்லாம் இருக்க மேல சிவைகுண்டம் மோட்சத்துல அவளெல்லாம் அப்ராகிருதமான சரீரம் உடையவர்கள் அப்படிங்கிறோம். அதாவது இல்லாவை அப்ராகிருதம் அப்படிங்கிறோம். பாவம் புண்ணியங்கிறது அவளுக்கு கிடையவே கிடையாது. மேல இருக்கக்கூடியதான வைகுண்டத்துல பார்க்கும் போது இந்த பாவ புண்ணியங்கள் இந்த பேலன்ஸ் ஷீட் கணக்கெல்லாம் நம்மள மாதிரி இருக்கவாளுக்கு தான்.
அதனால இவர் சொல்றார் எத்தனை விதமான பாவங்கள், எத்தனை விதமான ஜென்மங்கள்ல இருந்து கண்டினியூஸா வருது, அந்த பாவங்களின் சுமை தாங்கல, அதனுடைய ஹெவி லோடு என்னால தாங்க முடியல, அவைகளை அனுபவித்து முடிப்பதுங்கிறது கிடையவே கிடையாது. ஏன்னா சுவாமி தேசியன் இதற்கு வியாக்கியானம் செய்யும் போது, காலம் உள்ளத்தனையும் பிராயச்சித்தம் பண்ணினாலும் கழிக்க ஒண்ணாதபடி அப்படின்னு சாதிக்கிறார். அதுல முனிவாகன போகத்துல இந்த பாபத்தை சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆயுசு பூரா இதுக்கு பிராயச்சித்தம் பண்ணா கூட இது போகாது. தட் இஸ் நோ அட்டோன்மெண்ட் அண்ட் நோ எக்ஸ்பயேஷன் ரைட்ஸ், நத்திங் யூ கேன் டூ டு மேக் அப் ஃபார் திஸ் ராங் டூயிங். அதாவது இந்த ஒரு தப்பு பண்ணதுக்கே உன்னால ஆயுசு பூரா பண்ணாலும் ஒன்னும் பண்ண முடியாதுன்னா, எத்தனை விதமான தப்புகள் நம்ம பண்ணிருக்கோம். So for all these things there is no redemption அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்றார் ஆழ்வார். ஆழவந்தர் இது இன்னொரு எக்ஸாம்பிள் ரொம்ப அழகாக காமிக்கிறார். ஆழவன் நான் ஒரு பெரிய பாவம் செஞ்சேன்னு வச்சுக்கோயேன், பகவான்கிட்ட சொல்ற சம்வாதம்ன்ற மாதிரி பகவான்கிட்ட பேசுறார். இந்த இடத்துல பகவான்கிட்ட போய் சொல்ற நான் பெரிய தப்பு செஞ்சேன்னு வச்சுக்கோயேன், நீ என்ன பண்ற, அதுக்கு எனக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், தண்டனை கொடுக்கணும்னு யோசிக்கிற. உனக்கு என்ன தண்டனை கொடுக்கறதுன்னு யோசிக்கிறதுக்கு ஒரு செகண்ட் ஆகுமா? சரி, அந்த ஒரு செகண்டுக்குள்ள நான் இன்னும் மில்லியன் பாவம் செய்யறேன். நான் அந்த மில்லியன் பாவத்துக்கு தண்டனை யோசிக்கிறதுக்குள்ள நான் இன்னொரு பில்லியன் பாவம் செய்யறேன். இதே மாதிரி நீ எப்படி எனக்கு தண்டனை கொடுக்கறதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள அதை போல கோடிப்பங்கான பாவங்களை நான் செஞ்சுட்டு இருக்கேன். அதனால நீ தண்டனை யோசிச்சுட்டே இருக்க, நான் பாவத்தை செஞ்சுட்டே இருக்கேன், எதுக்கு நமக்கு இதெல்லாம், இதெல்லாம் நீ ரைட் ஆஃப் பண்ணிடு, என்னுடைய பாவங்கள் எல்லாம் அகற்றி விடு அப்படின்னு சோத்திரத்தனத்துல ஒரு இடத்துல சொல்றாரு. தினம் குரத்தாழ்வானும் சரிக்கிறார். எத் பிரம்ம கல்ப நீதான பவேப்ய நாசியம் தற்கல்பிஷம் சுஜதி ஜந்துரிகக்ஷணார்த்தே அப்படிங்கிறார். வைகுண்ட ஸ்தவத்துல சொல்லும் போது 900 பிரம்ம கல்பங்கள், பிரம்ம கல்பங்கள் என்பதே 432 மில்லியன் ஹியூமன் இயர்ஸ், 432 மில்லியன் நமக்கு இருக்கக்கூடியதான வருஷங்கள் ஒரு பிரம்மகல்பம். அப்படின்னா 1000 பிரம்மகல்பம்னா செவரல் தௌசண்ட்ஸ் ஆஃப் தீஸ் 432 மில்லியன் இயர்ஸ். அப்படின்னா வி ஆர் டாக்கிங் சம்திங் லைக் அபவுட் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். அப்படிப்பட்ட பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அனுபவித்து சரி இதை போக்கணும், ஏன்னா ஒரு தப்பு பண்ணானா அந்த தப்பு அழிக்கிறதுக்கு இவ்வளவுனா, அப்படிப்பட்ட அழிக்கக்கூடியதான இந்த பிராயசித்தம் பண்ணணும்னா அவன் பண்ண பாவம் என்னன்னா, அந்த பாவம் ஒரு அரைக்ஷணத்துல பண்ணிடுறான் இந்த ஜந்து இந்த மனுஷன் அப்படிங்கறத பத்தி சொல்றாரு. நீ ஒரு அரைக்ஷணத்துல அரை செகண்ட்ல பண்ணக்கூடியதான பாவத்தை எடுக்கணும்னா அதுக்கு செய்யக்கூடிய பிராயசித்தம் சோ மெனி பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு காமிக்கிறார். பற்றேல் ஒன்றுமிலேன் பாவமே செய்தி பாவியானேன் திருமங்கை மன்னன் சாரிக்கிறார். பெரிய திருமொழியில எத்தனையோ பாவம் செஞ்சிருக்கேன், அந்த பாவத்தை செஞ்சு அதுக்கு மேல பாவம் பாவம்னு பாவியே ஆனேன், பாவத்தை செஞ்சே பாவி ஆனேன் அப்படிங்கிறான். ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணணுங்கிறதுக்கோசரம் புண்ணிய பாவங்களை செய்யறோம். ஏதோ ஒண்ணு அவசியம் மனுஷனுக்கு, இது வீடு வேணுமா, இல்ல வாசல் வேணுமா, இல்ல பழம் வேணுமா, இல்ல கார் வேணுமா, என்ன வேணுமோ அதுக்கோசரம் சில காரியங்களுக்காக ஆசை ஜாஸ்தியா இருக்கு, அதுக்கோசரம் சில காரியங்கள் செய்யறான். சிலது நல்ல காரியங்களா இருக்கு, சில கெட்ட காரியங்களா இருக்கு. அந்த பாவங்கள் செஞ்சதுனால அந்த மேலும் மேலும் பாவங்கள் அதுல இருந்து ஆரம்பிக்கிறது. ஒரு சின்ன பொய் மறைக்கிறதுக்கோசம் நான் சொல்றேன் சொன்னேன், அதுக்கு மேல ஒரு பொய், அதுக்கு மேல ஒரு பொய்னு அப்படி அடக்கி கொண்டே போடுது. இது எப்படின்னா கடன் வாங்கறத பத்தி ரொம்ப அழகாக தேசியன் காமிக்கிறார். கடன் வந்து நம்ம சாதாரண ஒரு $1000 கடன் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. கடன் வாங்கும் போது அதுக்கு 15% இன்ட்ரெஸ்ட், அந்த இன்ட்ரெஸ்ட் ஏறிண்டே போடுது. அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கடைசியில இன்ட்ரெஸ்ட் விட பிரின்சிபல் விட 10 பங்கு 100 பங்கு 1000 பங்குன்னு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாது. இந்த இன்ட்ரெஸ்டே இவ்வளவு தூரம் இருக்குன்னா என்னைக்கு நம்ம பிரின்சிபலை போய் அடைக்கிறது? அத போல நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் ஒரு பாவம், அதுக்கு மேல பாவம், அதுக்கு மேல பாவம், பாவங்களே செய்து பாவையானேன் திருமங்கை ஆழ்வார் சொன்னதுன்னா, இந்த கண்டினியூஸா வரக்கூடியத நம்மளால எடுக்க முடியாது அப்படிங்கறத. ஏதோ ஒரு காரியம் நடக்கணும்னு போய் வேண்டிக்கிறான், சில்லற தேவைகளை பிள்ளையார போய் வேண்டிக்கிறான்னு வச்சுக்கோ, இல்ல முருகனுக்கு போய் காவடி எடுக்கிறானே, எல்லாம் ஒரு அல்ப பலனுக்கோசரம் போய் செய்யறான். இந்த தேவதைகள்னா இவன் அல்ப பலனுக்கோசம் அவனை போய் சோத்திரம் பண்ணி பண்ண உடனே அந்த தேவதைகளும் அது பண்ணி கொடுக்கறது சந்தோஷம் தாங்கல அவனுக்கு, இன்னும் ஜாஸ்தி செய்யறான். உடனே அந்த தேவதைகளை இன்னும் கொடுத்து அவனை இன்னும் தூண்டி விடுறதுங்க. அது மாதிரி மேலும் மேலும் அந்த தேவதாந்திரங்களுடைய ஆராதனையை செய்யறானே தண்ணி அதிலேயே மூழ்கிறானே தவிர்த்து உண்மையான தத்துவம் என்னன்னு புரிஞ்சுக்காம இருக்கானே அப்படிங்கிறார். அதுதான் இந்த இடத்துல பரமாய பழவினை பற்றெடுத்து இந்த உடம்பு எத்தனையோ ஜென்மங்களாக செஞ்சதான இந்த பிறப்பு இறப்புனால தன் மூழ்கி இருக்கு. உண்மையான தத்துவம் என்னன்னு தெரியாம அதனுடைய வாசனை அதுலயே இருக்கு, அதுல இருந்து வெளிவரணும். அதுதான் பகவான் என்ன பண்றான், அதையெல்லாம் கட் பண்ணான். ஆயுஸ் ஊராக இருக்கக்கூடியது, எத்தனை விதமான ஆயுஸ்ல இருந்து வரக்கூடியது எல்லாத்தையும் ஒரேடியா கட் பண்ணி தன்னை தன் வசப்படுத்தினான், என்னை அவன் வசப்படுத்தினான், பகவான் ஆழ்வாரை தன் வசப்படுத்தினான். வசப்படுத்தினான் என்ன, பகவானுக்கு செய்யக்கூடிய கைங்கரியம்தான் ஒசந்தது. அதுவும் பகவானுக்கு செய்யக்கூடிய கைங்கரன் ஒரு பலனை உத்தேசித்து செய்யாமல், ஒரு பலனுக்காக பகவானுக்கு கைங்கரியம் செய்வதில்லை, அதை எனக்கு காட்டி கொடுத்தான். சுஸ்மை சுப்ரீதியே சுயமேவ காரிய இது அப்படின்னு சொல்றோம். இது அவனுக்காக அவனால் செய்யப்பட்டது, பகவானுக்கோசம் செய்யப்பட்டது என்பதை ஞாபகம் வச்சுக்கிறோம். அது தேசியன் காமிக்கும் போது ரொம்ப அழகாக மூலத்தில் சொல்றார், இப்படி சுத்திரனான எந்திரத்தில் இறங்கினவன் தான் தேற ஒண்ணாத திரிவில்லா தேவரில் ஒருவன் அல்லன். அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பன் என்னும் இடத்தையும் சேஷபூதனான தமக்கு ஸ்ரீமானே கைங்கரிய பிரதிசம்பந்தி என்னும் இடத்தையும் திறம்பாத சிந்தைக்கு சிக்கன காட்டி கொடுக்கிறார். ரொம்ப அழகான வியாக்கியானம் தேசியன் சாதிக்கிறார், அற்புதமான எக்ஸ்பிளனேஷன். நான் நீச்சன் சுத்ரன், பாவங்களே செய்தவன், பாவம் பாவத்திற்கு மேல் பாவன் அப்படி செய்யக்கூடியவன். அப்ப பகவான் என் மேல் இரக்கம் காட்டுறான், இட் ஷோஸ் சிம்பத்தி ஆன் மீ. என்ன மத்த ஸ்ரீ இல்லாத தெய்வங்களாக திரியில்லாத தெய்வங்கள் இருக்காளே அத மாதிரி என்ன நினைச்சுக்காத, உன்னை எப்போதும் பிரியமாட்டேன்னு பிராட்டியே வந்து உட்கார்ந்து அந்த திருமார்பை காட்டுறான். அந்த ஸ்ரீயுடன் சேர்ந்த நானே உன்னுடைய கைங்கரியத்தை ஏற்றுக் கொள்வதற்கு பிரதிசம்பந்தி, நீ செய்யக்கூடிய கைங்கரியம் இருக்க அந்த கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நான் ஸ்ரீமதே நாராயணாய நமஹா அப்படின்னு சொல்றவன், அதனுடைய மீனிங் என்னங்கிற இந்த இடத்துல ஆழ்வார் காண்பிக்கிறார். அந்த மனசுக்கு புரியாத உண்மையை அப்படி சுலபமாக இந்த இடத்துல திறம்பார சிந்தைக்கு சிக்கனை காட்டி கொடுக்கிறார். நம்ம மனசுக்கு அதுவும் புரியவே புரியாது, அப்படி இருக்கிறே சிக்கனை காட்டிக்கூட ஒரு சிஞ்ச் அப்படிங்கிறவன் அத மாதிரி டக்குன உடனே பகவான் எனக்கு காட்டி கொடுக்கிறார் அப்படின்றார். அரியா காலத்துக்குள்ளே அடிமை கண்பு செய்வித்து அரியாய மாமாய அடியேனை வைத்தாயான், அரியா காலத்துக்குள் அடிமை கண்பு செய்வித்து அரியாய மாமாயத்து அடியேனை வைத்தாயான் என்றார் நம்மாழ்வார் திருவாய்மொழியில. எனக்கு ஞான வாசனையே இல்ல, அவர் சொன்னது என்னடானா, குழந்தையாக இருக்கச்சே புறக்கறதுக்கு முன்னாடே உன்னுடைய திருவருளை சுரந்து உன்னுடைய உனக்கு செய்ய வேண்டிய கைங்கரியம் என்கின்ற ஞானத்தை எனக்கு கொடுத்து ஜென்மசித்தி ஸ்ரீ வைஷ்ணவராக்கினாயே, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்ரீ வைஷ்ணவன் ஆனேனே அப்படின்னு நம்மாழ்வார் சொல்றார். அதாவது அரியா காலத்துக்குள்ளேன்னு எடுத்துனா எப்படி வேணா வச்சுக்கலாம், எனக்கு ஞானம் வரத்துக்கு முன்னாடி நான் எத்தனையோ பாவங்களை செய்து கொண்டிருந்தேன், எனக்கு அந்த பாவத்தால எங்களுக்கு ஞானத்தை கொடுத்தாயே அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி என்னுள் வந்து சேர்ந்தான், இதே மாதிரி பாவத்தை விளக்கினான், பகவானுக்கு செய்யக்கூடிய கைங்கரியம்தான் ஒசந்தது, அதுவும் பலனை எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய கைங்கரியம் அப்படின்னா. அடுத்ததாக அதோட உடல என்னுள் வந்து சேர்ந்தான், ஏன் அதோட விடாம பகவான் உள்ள வந்து தன் திரு கல்யாண குணங்களை காட்டினான், சேவையை உயர்ந்தினான், அதை அனுபவித்து ஆசையுடன் மேலே செய்வதற்கு தூண்டினான், அதற்கு மேலாக எதுக்கு உள்ள வந்தான், சரி பாவத்தை எடுத்தான் பகவானுக்கு செய்யணும் சொன்னா அதோட போறாது அப்படின்னு ஏன் உள்ள வந்தானா, மேலும் பாவங்கள் செய்யாமல் இருக்க பகவான் வந்து அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கானா, உட்கார்ந்ததால நீ மேல பாவங்களை செய்ய முடியாது, நம்ம புத்தியானது வந்து கீழ்த்தரமானது, கேட்டுருக்க வரைக்கும் எல்லாம் சரியா இருக்கும், அண்ணாண்ட போன உடனே திருப்பி பாவங்களை செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த பழைய வாசனைங்கிறது எத்தனை ஜென்மங்கள்ல வந்திருக்குல்ல, அது அப்படியே ஒட்டின்னு இருக்கு. ஆனால் இப்ப இந்த தப்பு தண்டாக்களுக்கே திருப்பி போடுது, அது அதுபடி இழுத்து பண்ணக்கூடியதற்காக பகவான் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்திருக்கான். ஆழ்வார் என்ன சொல்றார், எனக்கு சுரூப ஞானம் வந்தது, நான் யாருன்னு தெரிஞ்சுட்டேன், உனக்கு கைங்கரியம் பண்ணறதுக்கு தான் நான் இருக்கேன், என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய வினைகள் எல்லாம் அகற்றி உனக்கு கைங்கரியம் செய்யக்கூடியதான அந்த ஞானத்தை நீ கொடுத்த, பகவத் கல்யாண அனுபவம் ஏற்பட்டது, ஏன்னா நீ மனசு உள்ள வந்திருக்க, இது ரெண்டும் எப்படி எனக்கு கிடைச்சது, எங்கிருந்து எனக்கு இதெல்லாம் வந்ததுன்னு பார்த்தா, அடுத்தது சொல்லி அந்த திருவும் ஹாரமும் அணிந்த திருமார்பை கண்டதாலே, அந்த திரு என்று சொல்லக்கூடியதன் ஸ்ரீ என்று சொல்லக்கூடியதான அந்த அணிகலன், அந்த ஆபரணத்தை நீ மாறல வச்சிருந்திருக்கிய, அதனால எனக்கு வந்தது அப்படிங்கிற. அதாவது இந்த ஸ்ரீன்ற பதத்துக்கு ஆறு விற்பத்திகள் சமஸ்கிருதத்தில் இருக்கு, ரொம்ப போகாம சார். அந்த ஆறு விற்பத்திகள் இருக்கக்கூடியதான குறை நீக்கி நிறையாக்கி அப்படிங்கிற இந்த தாயாருடைய சம்பந்தத்தினால்தான் நமக்கு இருக்கக்கூடியதான குறைகள் எல்லாம் நீங்கி பகவான் நல்ல விதமான அறிவுகளை கொடுக்கிறான் என்பதை மறைமுகமாக இந்த இடத்துல காண்பிக்கிறார் ஆழ்வார். திருவுடன் சேர்ந்து நின்றதால் தான் சீயப்பதித்தோன்னு தெரிந்தது. இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டண்டான கருத்துக்கள் நிறைய சொல்லியிருக்கார். முதல்ல அமலன்னு சொல்லச்சே, ஆதின்னு சொல்லச்சே, பிரான்னு சொல்லச்சே, அகாரத்துக்கு வியாக்கியானம் செய்யறான்னு சொன்னோம். ஜெகத் காரணத்துவம் சொன்னார், அதாவது ஆதி அப்படின்ற பதத்தை சொன்னதால இவன் தான் முதல் ஜெகத் காரணகன். ஜெகத் காரணகன்னா சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இதை செய்யக்கூடியவன் ஆச்சு. அடுத்தது அமலன்ற பதம் என்ன, தோஷத்தை எடுத்ததால மோட்சத்தை தரக்கூடியவன், மோட்சத்தை அருளுபவன் அவன்தான் சொன்னோம். என்னுள் புகுந்தான் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். என்னுள் புகுந்தான்னு சொல்லிச்ச அனுப்பிரவேசம்னு, நம்ம ஆத்மா ஜீவாத்மா இருக்க, நம்ம உடலை தாண்டி இந்த ஜீவாத்மா இருக்க, அதுக்கு பக்கத்துல வந்து உள்ள உட்கார்ந்து இருக்கான அனுப்பிரவேசத்தை இந்த இடத்துல சொல்றார். அதோட திருவோடு சேர்ந்த திருமார்பு அப்படின்னு சொல்லிச்ச சுயப்பதித்துவத்தை இந்த இடத்துல சொல்றார். இந்த ஆறும் சேர்ந்ததுனால்தான் அவன் பரதத்துவம் என்பதை நமக்கு காட்டுகிறான் அப்படின்னு நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாம் சொல்றார். அதாவது எந்த ஆறு அப்படின்னு கேட்டா ஜெகத் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அனுப்பிரவேசம் மோட்சப்பிராப்தி சுயப்பதித்துவம். இந்த ஆறும் தான் பகவானை பரதத்துவம் என்று காட்டுறது. சுவாமி தேசியன் இதை வந்து ரகசியத்திர சாரத்தில் சாதிக்கச்சே இவற்றை சொரூப நிரூபக குணங்கள் அப்படின்னார். அதாவது எக்ஸ்க்ளூசிவ் குவாலிட்டிஸ் தட் இஸ் ஐடென்டிஃபைங் தி பகவான் ஆஸ் யூனிக். You cannot separate him from these characters. These are the uniquely distinguishing characters. You cannot separate him. அப்படின் சொன்ன, எப்படி பாலிலிருந்து வெண்மையான நிறத்தை, பால் வெள்ளையா இருக்கு, பாலை தனியா தள்ளி வெள்ளை நிறத்தை தனியா தள்ளுன்னு தனியா பிரிக்க முடியாது. எப்படி அதை பிரிக்க முடியாதோ அது போல பகவானிடமிருந்து இந்த குணங்களை பிரிக்க முடியாது. இந்த குணங்கள்ல இதான் ஒண்ணு சொன்னாலே கொடுக்குறோம், அது வந்து இவன் தான் பரதத்துவம், இத மாதிரி குணம் வேற யாருக்கும் இல்லைங்க என்பதை காண்பிக்க கூடியது. எப்படிதான் பிரம்மத்தை அறிஞ்சுக்கலாங்கிறது பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் எழுதும் போது எம்பெருமானார் பாஷ்யக்காரர் கூட இந்த ஆறையும் தான் எடுத்து காண்பிக்கிறார். கத்தியத்துல சொல்லும் போது எம்பெருமானார் ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் அப்படின்னு ஆறு சொல்றார். ஆனா பகவான் அப்படிங்கிறோம், பகவான் அர்த்தம் பகம்னா ஆறு குணங்களை உடையது. இந்த ஆறு குணங்கள் என்ன, ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் சக்தி தேஜஸ். ஆனா இந்த ஆறு குணங்கள் இருக்க அது வந்து பகவானை தனித்து காட்டாது. இந்த குணத்தினால இவன் தான் பகவான் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுமா, முடியாது. ஏன்னா ஞானம் பலம்ங்கிறது எத்தனையோ பேருக்கு இருக்கு. We are interested in the characters or properties which are exclusive only to Sriman Narayana and nobody else. அப்படின்னா இந்த மேலே சொன்னதாக இருக்கக்கூடியதான ஆறு ஜெகத் காரணங்கள் மனுப்பிரவேசம் சேப்பதித்தோன் வழக்கு சொன்ன இந்த ஆறு, அது ஸ்ரீமன் நாராயணனுக்கு மட்டுமே தான், வேற யாருக்கும் கிடையாது. அனுப்பிரவேசம் இது யாராலும் பண்ண முடியாது. சரி, எம்பெருமான் நாராயணன் வந்து நம்ம ஆத்மா உள்ள வந்து பக்கத்துல உட்காந்துக்கிறான் அப்படின்னா நானும் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சிவனோ இல்ல முருகனோ இல்ல பிரம்மாவோ சொல்ல முடியாது. இந்த லக்ஷ்மி என்பவள் எம்பெருமானுடைய மார்பில் போய் உட்கார்ந்துருக்கார். எம்பெருமானுக்கே சொந்தமாக இருக்கக்கூடியவள். அதனால லக்ஷ்மி எனக்கும் சொன்னன் வேற யாரான்னு சொல்ல முடியுமா, கிடையாது. அதனால இப்படிப்பட்ட இந்த ஆறு சொன்னமே, இந்த ஆறுல ஏதான் ஒண்ணு சொன்னாலே போறோம், ஏதான் ஒன்னு எடுத்தா கூட ஒன்னு கூட மீதி யாருக்கும் கிடையாது. இந்த ஆறுல ஒன்னு சொன்னாலும் சரி, ரெண்டு சொன்னாலும் சரி, ஆறு சொன்னாலும் சரி, எல்லாம் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கே சேர்ந்துதான். இதைத்தான் எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்திலும் சாதிக்கிறான்னு சொல்றார். இந்த ஆறுல சொல்லச்சே முதல்ல இருக்கக்கூடியதான அஞ்சு வாசுரங்களை இந்த ஆறையும் மறைமுகமாக ஆழ்வார் ரொம்ப அழகா காண்பிக்கிறார். அதனால எத்தனையோ கருத்துக்கள் வேதங்கள்ல இருக்கு, உபநிஷத்துல இருக்கு, ரகசியங்கள் இருக்கு, இவற்றையெல்லாம் அப்படியே பிரிஞ்சு சக்கையெல்லாம் எடுத்து சாராக நமக்கு ரொம்ப சுலபமாக தந்தார் ஆழ்வார். இந்த பாசுரங்கள்ல எல்லாம் நேரம் இல்லாம மறைமுகமா இருக்கு. அதை நம்ம ஆச்சாரியர்கள் காட்டி கொடுத்த வழியில படிக்கும் போது நமக்கு அதெல்லாம் புரியுது. அடுத்ததாக கோரமாதவம் செய்தனன் அப்படிங்கிறார். அதுக்கு வியாக்கியானம் பார்க்கும்போது கடுமையான தவம், உடல்ல உள்ள இருக்க இந்திரியங்கள் எல்லாம் வரித்து செய்யக்கூடிய தவம் தான் கோரமா தவம். திருமங்கை ஆழ்வார் கூட சாதிக்கும் போது இத மாதிரி தபஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு தீய திருமொழியில சொல்றார். ஊன் வாட உண்ணாது உயிர் காவலிட்டேன், உடற்பிரியா புலனைந்தும் நொந்து தாம் வாட வாட தவம் செய்ய வேண்டா. நம்ம உடம்பானது மாம்சமானது, அந்த உடலோடு சேர்ந்த இந்த பஞ்ச இந்திரியங்கள் உள்ள இருக்க அவையெல்லாம் வாடி வதங்கும்படியாக தவ செய்யணும் அவசியம் இல்லை. திருச்சித்திரக்கூடம் போய் சிதம்பரம், அதாவது அங்க போய் அந்த போய் எம்பெருமான் கோவிந்தராஜனை போய் செய்வி அப்படின்னு பெரிய திருமொழியில சொல்றார் திருமங்கையாழ்வார். என்ன இதனுடைய கருத்து அப்படின்னு கேட்டவ, என்னுடைய மாறல் என்னன்னா உடம்பெல்லாம் வாடும்படியாக தவம் செய்யணும் அவசியம் இல்லை அப்படிங்கிறார். அப்ப இங்க கோரமா தவம் செய்தன ஆழ்வார் சொல்றார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது மாதிரி நான் பண்ணதில்ல, இதுக்கு முன்னாடி எத்தனை பிறவைகள்லன்னு வந்திருக்கேன்னு தெரியல, எனக்கு இவ்வளவு பெருசாக, அதாவது ஒருத்தன் திடீர்னு ஒருத்தன் வந்து வீட்டு கதவை தட்டி வந்து சொல்றான், இந்த மாதிரி உனக்கு வந்து $1,000,000 லாட்டரியில விழுந்திருக்குன்னா இவன் அப்பதான் யோசிக்கிறான், நான் என்னைக்கு டிக்கெட் வாங்கினேன்னு எனக்கு தெரியவே இல்லையே, நான் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கினவன் ஞாபகமே இல்லையே, எனக்கு எப்படி திடீர்னு $1,000,000 வருது அப்படின்னு ஒருத்தன் கேட்டானே எப்படி இருக்கும். அத மாதிரி இந்த ஆழ்வார் சொல்றாரா, நான் என்னைக்கு பண்ண இந்த மாதிரி தபஸ்ன்னு எனக்கு தெரியவே இல்லை, எந்த ஜென்மத்தில பண்ணணும் என்ன அப்படிங்கிறார். சரி, இதை பார்க்கும்போது சில பேர் சொல்றா கோரமா தவம் செய்தன்னா யார் கோரமா தவம் செய்தன்னு ஒரு பெரிய கேள்வி. ஆழ்வார் முன்பிறவில செஞ்சிருப்பனோ இல்லையோ எனக்கு தெரியலன்னு சொல்றார், அது சரியா இருக்கு. ஆனா பகவான் இது மாதிரி செஞ்சிருப்பான கோரமா தவன் அப்படிங்கிற, ஏன்னா ஆழ்வார் எதின பாசுரத்தை பார்க்கும்போது எதுக்கு வேணா அப்ளை பண்ணிக்கிறான், ஆனா பகவான் இது மாதிரி கோரமா தவம் செய்தனா அப்படின்னு கேட்கலாம். அவதாரமான க்ஷேத்திரமான அயோத்தி அதை விட்டான் பகவான், பக்தனான விபீஷணன் அவனுடைய ராஜ்யத்துல போய் இருக்கலாம் அங்கேயும் போல, அதுக்கு ரெண்டு நடுல காவேரின்ற இடத்துல போய், அதுக்கு மத்தியில இருக்கக்கூடியதான பிரதேசமான ஸ்ரீரங்கத்துல போய் அதிகோரமாக அதி மகத்தான தபஸ் பண்ணானோ அப்படின்னு பகவான் கேட்டா பகவான் பண்ணல அப்படிங்கிறார் சுவாமி தேசியன். இத மாதிரி யாரான இன்டர்பிரட் பண்ணா அது அதிவாதம். கவிஞர்கள்லாம் என்ன பண்ணலாம், ஒரு பொயமே இல்ல ஒரு கவிதை ஒரு பாட்டை எடுத்து பலவிதமா இன்டர்பிரேட் பண்ணலாம், ஏன்னா வேர்டு எல்லாம் அப்படி இருக்கிறதுனால அதுக்கு அது இடம் கொடுக்கும், ஆனா அதுக்கு மீனிங் சரியில்லாம போயிடும். கான்டெக்சுவல் ரெஃபரன்ஸ் பாக்கச்ச இதான் பெரிய பிராலம் வேதத்துல, எல்லாம் ஒன்னொன்னு அங்கங்க இருக்கிறத எடுத்து அதனுடைய மீனிங் இன்டர்பிரேஷன் பண்ணச்ச சம்பந்தம் இல்லாம வேற விதமா இன்டர்பிரேட் பண்ற. அது பண்ணக்கூடாது எம்பெருமானார் சீபாஷியத்துல பண்ணனுடைய முதல் காரணமே அதுதான், இவ இப்படி சொல்றா அவ இப்படி சொல்றா கிடையாது, மொத்தமா சேர்ந்து பார்க்கச்சு இத மாதிரி இருக்கணும் இப்படிதான் சரியானது அப்படின்னு எம்பெருமானார் சொல்ற. அத மாதிரி இந்த இடத்துல வரைச்ச கவிஞர்கள் என்ன பண்ணலாம், கோரமா தவம்னு சொல்லிச்சு பெருமாள் வந்து பெருசா தபஸ் பண்ணான், ஸ்ரீரங்கத்துல வந்து படுத்துட்டு இருக்கான், பக்தர்களுக்கோசம் அவன் தபஸ் பண்றான்னு சொன்ன அது பைத்தியகாரதனாம். பகவான் எந்த தபஸ் பண்ணானா மோட்சயிஷ்யாமி மா சுஜகா, மோட்சயிஷ்யாமின்னு பகவான் சொல்றானே, நம்மள சம்சார பந்தம் பிறப்பிறப்பின்ற சுழல் இருக்க அதுலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக சங்கல்பரூபமான தபஸ் பண்ணினான் பெருமாள். ஒரே க்ஷணம்தான் அவன் ஒரு செகண்ட்ல நினைச்ச அந்த சங்கல்பத்தினால எல்லா காரியமும் ஆயிடும் அப்படின்றதான் தாத்பரியம் அப்படின்னு தேசியர் ரொம்ப அழகா சொல்றார். அரே எஸ்ய ஞானமயம் தபஹா அப்படின்னு வேதமே சொல்லுறது, பழவினையெல்லாம் போக வேண்டும் மீறி ஒத்தராலும் செய்ய முடியாத சங்கல்பமான தவத்தை செய்கிறான் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா உன்னுடைய வினைகள்லாம் மறுத்து மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் யார், இவன் ஒருத்தன் தான். ஏற்கனவே சொல்லியிருக்கும் ஆறு விதமான காரணங்கள்னு, ஜெகத்காரணத்துவம், அனுப்பிரவேசம், அப்புறம் ஸ்ரீயப்பதித்துவம்னு வரிசையா ஒன்னொன்னா சொல்லியிருக்கோம். அதனால இதையெல்லாம் எடுக்கக்கூடியவன் எக்ஸ்க்ளூசிவ் கேரக்டர்ஸ் ஒன்லி ஃபார் ஹிம், அதனால மீதி யாராலும் செய்ய முடியாது. மீதி எல்லாரும் செய்ய முடியாத அப்படிங்கறத பத்தி அப்படிப்பட்டதான இந்த பாவங்களை எல்லாம் விடுத்து எனக்கு மோட்சத்தை கொடுக்கறதுக்கு செய்யக்கூடியவன் இந்த ஸ்ரீமன் நாராயணன், அதுக்கு வேண்டியதான இந்த சங்கல்பம் இருக்கக்கூடியதான இந்த தபஸை அவன் ஒரே செகண்டில் பண்ணலாம் இப்படின்னு மீனிங் இருக்கலாம். அதனால வியாக்கியானங்கள்லாம் பார்க்கும்போது சில பேர் எல்லாம் பலவிதமா எக்ஸ்பிளைன் பண்றானா இது கரெக்டான பார்க்கணும், அவ எழுதினதெல்லாம் கரெக்டா இல்லையா, நமக்கு பண்றதுக்கு சக்தியோ ஞானமோ திறமையோ நேரமோ எதுவும் கிடையாது. அதனால என்ன பண்ணும், நம்ம ஆச்சாரியெல்லாம் ரொம்ப அழகா அற்புதமாக பல இடத்துல காட்டியிருக்கா, அவ பண்ணதை எடுத்து அப்படியே படிச்சா போறோம், ரொம்ப அழகா ரூட் போட்டு கொடுத்துருக்க, எக்ஸ்பிரஸ் வே மாதிரி போட்டு கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப ஜாலியா கார் எடுத்து நம்ம அதுல போனா போறோம், அவ்வளவுதான். புதுசா நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அடுத்தது சுவாமி தேசி இந்த பாசுரத்தை நிறைய விஷயம் சொல்லியிருக்கு, ரொம்ப அழகா சாதிக்கிறார், அதை பார்க்க போறோம். இந்த பாட்டின் பதங்களிடையே நாராயண சப்தத்தில் விவக்ஷிதமான அனிஷ்ட நிவர்த்தகத்தும் இஷ்ட பிராப்தியத்துவமும் உள்ளும் புறமும் வியாபித்து நிற்கும்படியான நித்திய கிருபையும் உபாயத்துக்கு பிரதானமான சௌலபியமும் பிராப்தியதைக்கு பிரதானமான சுவாமித்வமும் சர்வானுகுணமான சுயப்பதித்துவமும் பூஷணாஸ்திர ரூபங்களாக புவனங்களை தரிக்கிற போக்யதமான விக்ரயோகமும் நரசப்தார்த்தமான தாசபூதன் சுரூபமும் தாசிய பலமாக பிரார்த்திக்கப்படும் கைங்கரியமும் அனுசந்தேயம் அப்படிங்கிற ரொம்ப ஹெவி சென்டென்சஸ். இதெல்லாம் பகச்ச என்ன சொல்றார் சுவாமினா, ரீட் இன் பிட்வீன் தி வேர்ட்ஸ், பதங்கள் இடையே அப்படிங்கிறார். டோன்ட் ஸ்டார்ட் ரீடிங் இன் பிட்வீன் தி லைன்ஸ், இன் பிட்வீன் தி ரீட் இன் பிட்வீன் தி லைன்ஸ் நம்ம சொல்றோம். இவர் என்ன அதுக்கு மேல இன் பிட்வீன் தி வேர்ட்ஸ் அவ்வளவு காம்ப்ளெக்ஸாக அப்படியே ஆழ்வார் சொல்லியிருக்காருங்கிறத உள்ள இருக்கிறத வச்சு நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறார். நாராயண சப்தம் என்ன சொல்லுறது, வேண்டாதவையெல்லாம் போக்குறது, பழவினையை போக்குகிறது, வேண்டியவை தருகிறது. வேண்டியவை என்ன, ஞானத்தை தரக்கூடியது அப்படின்னார். உள்ளும் புறமும் வியாபித்து அப்படிங்கிறார். உள்ளும் புறமும்னா என்னை தன் வாரமாக்கி வைத்தான், அவன் மேல அன்பு இருக்கணுங்கிறது கோசரம் பண்ணான். அதனால பக்தியாக இருக்கும், பெருமாளுக்கு பூஜை செய்கிறோம், பெருமாளுக்கு கோயிலுக்கு போறோம், இதை மாதிரி பண்றான். அதை வெளியில இருக்கிறதை காண்பிக்க கூடியது. என்னுள் புகுந்தான் அது உள்ள இருக்கக்கூடியது. அந்த பகிஷ்ய தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திரா அப்படிங்கிற அந்த உபநிஷத்தினுடைய கருத்தை காண்பிக்கிறது உள்ளும் புறமாக வியாபித்திருக்கிறான் என்பதை காட்டுறார் அப்படின்னார். அடுத்தது நித்திய கிருபை. எங்க இங்க நித்திய கிருபை அப்படின்னா அழகா கேட்கிறார், வாட் டிட் ஐ டூ டு டிசர்வ் திஸ் கிரேட் ரிவார்டு, நான் என்ன பண்ண, கோரமா தவம் அப்படிப்பட்ட தவங்கள்லாம் செய்யவில்லையே, உன்னுடைய கிருபை இருக்க அப்படியே புழிஞ்சது என் பேரை அப்படிங்கிறார். அது நித்திய கிருபையை காண்பிக்கிறார். உபாயம், உபாயம் இங்க எங்கன்னா பகவான் என்ன பண்றானா, நம்ம கைய புடிச்சுன்னு அழைச்சின்னு போறான், உனக்கு எதுடா வழியானது மோட்சத்திற்குங்கிறத நான் காமிக்கிறேன் அப்படின்னு. எப்படின்னா நம்ம உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கானான் பகவான், அதுதான் சௌலபியம். நமக்கு அருகில வந்து உட்கார்ந்து நமக்கு எது உபாயங்கிறத காண்பிக்கிறான் அவன் அப்படிங்கிறார். பிராபியம், பிராபியம்னா பலன். டு அவாய்ட் எனி திங் பகவான் ஆஸ் அவர் கெபாசிட்டி, ஏன்னா அவருக்கு கெபாசிட்டி இருந்தா தானே நமக்கு வேண்டியது கொடுக்க முடியும். ஒருத்தன் போய் அவனுக்கு இருக்கிறது $100 அவன்கிட்ட போய் எனக்கு $1,000,000 கூட அவனால கொடுக்க முடியுமா, முடியாது. அதனால மீதி தேவதாந்திரங்கள் மாதிரி கிடையாது, இவனுக்கு அவ்வளவும் சொந்தம். அதனால இந்த பிராபியம் சொல்லி அந்த கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ள பிரதி சம்பந்தியாக இருக்கக்கூடியவன் இவன் தான். நீ செய்யக்கூடிய கைங்கரியம் இருக்க அதை மற்றவாளால் ஏற்றுக்க முடியாது, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் இவன் ஒருவன் தான் காமிக்கிறார். அடுத்தது சுயப்பதித்துவம், பகவானுடைய திருமார்பை காட்டினான். அகலகில்லேன்னு பிராட்டி அதுக்குள்ள உட்கார்ந்து காலம் அவனுடைய மார்பில திருக்கண்டேன் புன்னேனி கண்டேன் அப்படின்னு எப்படிதான் பெருமாளை தெரிஞ்சிருந்தனா, அந்த ஸ்ரீ மூலமாகத்தான் இந்த பெருமாளை நான் தெரிஞ்சினேன்னு ஆரம்பிக்கிறான். முதல் ஆழ்வார்ல மூணாவதாக இருக்கக்கூடியதான பெரிய ஆழ்வார். அந்த ஸ்ரீயப்பதித்துவம் இந்த இடத்துல தெரியறது. விக்கிரக யோகம், ஸ்ரீயை மார்பிலே தாங்கியவன் என்றதுனால அவனுக்கு ரூபம் இல்லைன்னு சொல்ல முடியுமா, பகவானுடைய மார்பில வச்சிருந்திருக்கான் அப்படின்னா மார்பின்னு அப்படின்னு சொல்லிச்சு அவனுக்கு விக்கிரகம் உடையது. அவன் சகுண பிரம்மம், அவன் திவ்ய மங்களமாய விக்கிரகத்தை உடையவன், அழகான திருமேனியை உடையவன். என்னுள் புகுந்தான் என்ற அந்தர்யாமியாக எல்லா பொருள்களையும் தரிக்கிறான் அப்படின்னு வேதத்தில் இருக்கக்கூடியதான பலவிதமான கருத்துக்களை எல்லாம் காண்பிக்கிறான் இந்த இடத்துல. அடுத்தது நர சப்தம் அப்படிங்கிறார் தேசியர். நரன எல்லா விதமான பொருள்கள், எல்லா விதமான அடிமை பொருள்கள். என்னுடைய சுரூபத்தை புரிஞ்சு கொண்டேன், உனக்கு கைங்கரியம் செய்யறதுக்குதான் நான் இருக்கேன், அந்த கைங்கரியம் பிரதிபலன் இல்லாமல் செய்யணுங்கிறது தெரிஞ்சின்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த நரபதங்கிறதுக்கு வியாக்கியானம், அதுக்கு பொருள் என்னங்கிறது எனக்கு தெரியுது அப்படிங்கிறார். தாசிய பலன், தாசியம் பெருமாளுக்கு கைங்கரியம், என்னை தன் வாரமாக்கி வைத்தான், அவன் மேல் அவ்வளவுவிதமாக அன்புகள் இருக்கும்படியாக என்னை தூண்டி அவனுக்கு அடிமை காரியம் செய்வதற்கு பண்ணினான். இப்படி வேதத்துல பல ரகசியங்களை சொல்லக்கூடிய ஆழ்வார் பொருள்கள் எல்லாம் எடுத்து ஆழ்வார் ரொம்ப அழகாக காண்பிக்கிறார். அது தவிர்த்து பிரபத்தி என்பதற்கு டெபினேஷன் தரானும் சொல்லலாம். பிரபத்தி பண்ணும்போது என்ன பண்றோம்? சுரூப சமர்ப்பணம், பர சமர்ப்பணம், பல சமர்ப்பணம், இந்த மூணு தான் இதுக்குள்ள காண்பிக்கிறார். இத நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ. பலன் எல்லாம் இதானே, உனக்கு பலன் வேணும்னு பிரதிபலன் எதிர்பார்த்து நீ பண்ணாத, அவன்தான் ரட்சகன் என்பதை தெரிஞ்சுட்டு அவர்கிட்ட உற்று மீது ஒண்ணு அவனுக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிற அந்த மூணுத்தையும் இதுல காண்பிக்கிறார். அதனால அணுக்குள் அண்டத்தை நுழைத்து அப்படின்னு, அதாவது இன்சர்டிங் அண்ட் என்டையர் யூனிவர்ஸ் இன்சைட் அன் ஆட்டம் அப்படின்னு, ஒரு ஆட்டம் திறந்து அதுக்குள்ள ஒரு யூனிவர்ஸ் நுழைச்சா எப்படி இருக்குமோ அதை போல இந்த பாசுரத்தில் அவ்வளவு மீனிங் வச்சு பாடியிருக்கார் ஆழ்வார். சுவாமி தேசிகன் பகவத்யான சோபானத்தில் சொல்லும் போது ஸ்ரீவத்சேன பிரதிட விபவம் ஸ்ரீபதன்யாசன்யம் மத்யம் பாகோர் மணிவர ருஷா ரஞ்சிதம் ரங்கதம் நகா சாந்திரச்சாயம் தருண துளசி சித்ரயா வைஜயந்தியா சந்தாபம் மே சமய திதிய சந்திரி கோதாரஹாரம். ரொம்ப அழகாக சுவாமி தேசிகன் காண்பிக்கிறார். இது வந்து முனிவாகன போவனத்தில் கிடையாது, ஏன்னா சுவாமி தேசிகன் அவர் எழுதினதை ஒரு இடத்திலையும் காண்பிக்க மாட்டார். ஆச்சாரியர்கள் எழுதியதான் காண்பிப்பா, பின்னாடி வந்தவா சுவாமி தேசிகனுடைய வியாக்கியானத்தை சேர்த்து காண்பிக்கணும். அதனால இந்த இடத்துல தேசிகன் என்ன சொல்றானா, ஸ்ரீவத்சேன அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எடுத்த உடனே ஸ்ரீவத்சம் தான் சொல்றார். பெருமாளுக்கு அடுத்தது பிராக்டிஸ் சொல்றார். துளசி மாலை இருக்குங்கிறார், வைஜெயந்தி மாலை இருக்குங்கிறார், இவையெல்லாம் இருக்கச்ச ஏன் இந்த ஸ்ரீவத்சத்தை முதல்ல எடுத்தார் அப்படின்னா, திருப்பாணாழ்வார் ஸ்ரீவத்சத்தினுடைய அம்சமாக இருக்கிறதுனால அவருக்கு முதல் மரியாதை பண்றார் இந்த இடத்துல தோணலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது பெரிய பிராட்டி, அவள் திருவடி எடுத்து வைப்பதனால் பாக்கியம் அடைந்த திருமார்பே அப்படின்னு அருளார் இந்த இடத்துல. ஆழ்வார் பாசுரத்தை பார்க்கும்போது ரெண்டு இடத்துல திருன்ற பதத்தை யூஸ் பண்ணியிருக்கார். திரு என்று சொல்றது திரு கமலபாதம் அப்படின்னு முதல் பாசுரத்துல சொன்னார் ஆழ்வார். அடுத்தது இந்த இடத்துல திருமார்பு அப்படின்னு சொன்னார். வேறு எந்த இடத்திலையும் திருன்னு சொல்றதே கிடையாது. திருவடிகளை சொல்லும் போது திருன்னு சொன்னார். தாயார் உட்கார்ந்து இருக்கக்கூடியதான் இந்த மார்பை சொல்லும் போது திருன்னு சொன்னார். இதெல்லாம் துவயத்தையனுடைய காண்பிக்கக்கூடியது. ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே, அந்த ஸ்ரீயோடு சேர்ந்திருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடிகள் அப்படின்னு சொல்லிச்சு அந்த இடத்துல முதல்ல ஸ்ரீயை காமிச்சார். அடுத்தது ஸ்ரீமதே நாராயணாய நமகா அப்படின்னு பலன்களை சொல்லும் போது, கைங்கரியத்தை சொல்லும் போது, நம்ம அனுபவிக்கக்கூடியதே அந்த நாராயணனுக்கு செய்யும் கைங்கரியம் மட்டும்தான் காண்பிக்கும் போது அந்த இடத்திலையும் ஸ்ரீயை சொன்னார். அதெல்லாம் காண்பிக்கக்கூடியது இது. அதனால்தான் ஆழ்வார் ரெண்டு இடத்துல திருகின்றதை யூஸ் பண்ணார். தாயாரையோடு சேர்ந்து கைங்கரியம் செய்யக்கூடிய இந்த இடத்திலையும், முதல்லாக பெருமானுடைய திருவடிகளை சொல்லும் போது அங்கேயும் யூஸ் பண்ணார். சுவாமி தேசிகனும் அதே மாதிரிதான், எந்த இடத்தையும் யூஸ் பண்ணவில்லை. இந்த ஒரே ஒரு பாசுரத்துல, இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்துல மட்டும்தான் ரெண்டு தடவை ஸ்ரீயே சொல்லியிருக்கார். ஸ்ரீவத்சேன பிரதிதி வைபவம் ஸ்ரீபதன் யாசதன்யம் அப்படின்னு ரெண்டு வாட்டி ஸ்ரீயை யூஸ் பண்ணிருக்கா, நல்லா கவனிக்கணும். ஏன்னா ஸ்ரீங்கிறது ஸ்ரீ ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினீம் அசேஷ ஜெகதீசித்ரீம் வந்தே வரத வல்லபாம் அப்படின்னு சொல்றோம் சதுஸ்லோகி கடைசியில. அங்க இருக்கக்கூடியதான அந்த ஸ்ரீன்ற பதத்துக்கு என்னடானா, மூணு விதமான ஆகாரத்ரய மூணு விதமான அகாரங்கள் என்னடாகனா, அவள்தான் புருஷகாரத்துவம். நமக்கு பகவானிடம் போய் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியவள் அவள்தான். அவள்தான் உபாயம், அவள்தான் பலன். அவள்தான் உபாயம், அவள்தான் பலன்ங்கிறது நம்ம இந்த துவயத்துல சொல்றோம். துவயத்துல ரெண்டு வரியில, முதல் வரியில உபாயம், ரெண்டாவது வரி பலன் அப்படின்னு சொல்றோம். அந்த ரெண்டுத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீயை தான் ஆழ்வார் ரெண்டு இடத்துல திருன்னு காமிச்சார். அதனால்தான் சுவாமி தேசிகனும் இந்த இடத்துல ரெண்டு இடத்துல ஸ்ரீன்னு யூஸ் பண்ணிருக்கார். பகவத்யான சோமானம் பூரா பார்த்தனா இந்த ரெண்டே ரெண்டு இடத்துல மட்டும்தான் ஸ்ரீன்ற பதத்தை யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த பாரமாய பழவினேன்ற அஞ்சாவது பாசுரத்தை இத்தோட முடிக்கிறோம்.